நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா என்றால் என்ன, இதன் தாக்கத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது, இதன் அறிகுறிகள் என்னென்ன என்பது தொடர்பில் விளக்குகிறார் மெல்பர்னைச் சேர்ந்த மருத்துவர் ஷர்மிளா சுரேஷ்குமார் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான மருத்துவ நிபுணரின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், நாங்கள் தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா என்ற சொல்லை மீண்டும் இப்போது அடிக்கடி எல்லாம் கேள்விப்படுகிறோம். கடந்த பல வருடங்களாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே இந்த தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா பற்றி நாங்கள் உரையாடுவோம். இதை பற்றின ஒரு அறிமுகத்தை சுருக்கமாக எங்களுக்கு முதலில் தர முடியுமா?
ஓம் ரேணுகா. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் காலத்துல வந்து காற்றில வந்து நிறைய புல் பூக்கள், இந்த மகரந்த மணிகள் பரவலாக காணப்படுகிறது. இந்த மகரந்த மணிகள் என்ன செய்யும் என்றால், சில சமயத்துல இந்த இடிமின்னல் காலத்துல வந்து ஈரலிப்ப அகத்துறிஞ்சி இது வெடிச்சு சிறு சிறு துணிக்கைகளாக மாற வலிக்கிடும். அந்த இந்த சிறு சிறு துணிக்கைகள் என்ன செய்யும் என்று சொன்னா, நுரையீரல செல்லும் பொழுது அது நுரையீரல்ல ஒரு அழற்சியை ஏற்படுத்தும். இந்த அழற்சியின் காரணமாக நுரையீரல் குழாய்கள்ல ஒரு வீக்கத்தையும் ஒடுக்கத்தையும் ஏற்படுத்தும். இந்த ஒடுக்கத்தினாலேயே எங்களுக்கு வந்து இழுப்பு, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் எங்களுக்கு ஏற்படும். உதாரணமா சொன்னமெண்டா, சுவாசிக்கும் போது ஒரு ஒரு விதமான சத்தம், அது எங்களுக்கு ஒரு இழுப்பு மாதிரி இருக்கும். அதே நேரம் மூச்சு திணறல், எங்களை போதிய அளவு காற்றை வந்து எங்களால உள்ளெடுக்க இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும். ஏனென்றா எங்களோட சுவாச குழாயல் வந்து வீக்கம் ஏற்படுத்தி இருக்கிறபடியால. சில பேருக்கு வந்து நெஞ்சில ஒரு இறுக்கம் போன்ற ஒரு உணர்வையும் இது ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து ஒரு விதமான வறண்ட இருமல தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா ஏற்படுத்தும்.
சரி, தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா தான் ஒருவருக்கு வந்திருக்கிறது என்பதை எப்படியாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம், அல்லது எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது அந்த அறிகுறிகளை?
அது என்னென்று சொன்னா, இப்ப தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா வந்து எல்லா காலத்திலையும் வராது. இது வந்து ஸ்பிரிங் என்று சொல்லப்படுகின்ற வசந்த காலத்துல மட்டும், அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா வரும். இதற்குரிய சிம்டங்கள் வந்து அஸ்மா நோயாளிகள் எப்படி ஏற்படுகின்றதோ அதே மாதிரியான அறிகுறிகளே தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மாவுக்கும் இருக்கும். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா என்று அறிவுறுத்தப்பட்ட நாட்களில வந்து இதை நீங்க உணரக்கூடியதா இருக்கும். இந்த அறிகுறிகளை எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது ஒன்றாக மட்டும் இருக்கலாம். முக்கியமான விடயம் இந்த அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் சிகிச்சை பெற்று விரைவில் உங்கள் தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்.
தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மாவால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொல்லுங்கள் டாக்டர்.
உதாரணமாக இப்ப அஸ்மா நோய் உள்ளவர்களுக்கு, அதாவது தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா நோய் உள்ளவர் இல்ல, அஸ்மா நோய் உள்ள எல்லாருக்கும் வந்து இதற்குரிய பாதிப்பு வந்து அதிகமாக காணப்படும். அதே நேரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹே ஃபீவர் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்குறவர்களுக்கும் இந்த நோய் அதிகமாக தாக்கும். அதே நேரம் புல் மகரந்த உபாமை என்று இருக்கிற நோயாளர்களுக்கும் இந்த தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கு.
இதேவேளை இந்த தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மாவால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதிகம் ஆஸ்திரேலியாவில் எங்கே காணப்படுகிறது?
ஓம் ரேணுகா, இது வந்து கூடுதலாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விக்டோரியா மாநிலத்திலையும் சவுத் ஆஸ்திரேலியா மாநிலத்திலையும் தென்மேற்கு நியூ சவுத் வேல் மாநிலத்திலையுமே அதிகமாக இந்த நோயால மக்கள் பாதிப்படைகின்றனர். இங்கு வந்து கூட புயலும் அதே நேரம் தண்டர்ஸ்ட்ரோம் வசந்த காலத்தில், அதாவது ஸ்ப்ரிங் காலத்தில் வருவதனால இந்த மக்களே அதிகமாக இந்த நோய்க்கு பாதிப்படைகின்றார்கள்.
சரி டாக்டர், அடுத்ததாக முக்கியமான அம்சம், அதாவது இந்த தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மாக்கு எப்படி நாங்கள் தயார் நிலையில் இருப்பது. அடிக்கடி எச்சரிக்கைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் தண்டர்ஸ்ட்ரோம் அஸ்மா ஏற்படக்கூடும் என்று. எனவே அப்படியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் நாங்கள் எப்படி தயார் நிலையில் இருப்பது, அதை பற்றி விளக்குங்கள்.
ஓம் ரேணுகா, இதுதான் எங்களோட முக்கியமான ஒரு விடயம். என்னன்னா, நாங்கள் எப்படி ஒரு பிளான் பண்ணணும், என்ன விஷயத்தையும் நாங்கள் தெரியும் பிளான் பண்ணி செய்தா ஒரு பிரச்சனையும் வரும். அதே மாதிரி இந்த தண்டஸ்ட்ரோம் அஸ்மா எச்சரிக்கை வரப்போகுதுன்னு சொன்னா, நாங்கள் முதல் அதை பற்றியுடைய அறிவு எங்களுக்கு தெரியணும், எப்ப வரப்போகுதுன்றது தெரியணும். அதாவது வந்து எந்த காலத்துல காட்டில மகரந்த மலைகள் செறிவாக இருக்குமென்றதை பற்றி தகவல்களை முதல் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த தகவல் வந்து சில இணையதளங்களில் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக www.melbournepolon.com.au. அதே நேரம் மெல்பர்ன் மகரந்த மணி என்ற செயலியை தரவிளக்கம் செய்வதன் மூலம் உங்கள் போனில் வந்து இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த இது வந்து எங்களுக்கு வந்து எங்களோட மொபைல் போனில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பை தரும். இந்த தரவுகள், அதாவது இந்த முன்னெச்சரிக்கை மூலம் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுடைய உங்களுக்கு அஸ்மா நோய் இருக்குமென்று சொல்லுவோமே, அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுடைய மருத்துவரை அணுகி அந்த அஸ்மா ஆக்ஷன் பிளான் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வந்து அஸ்மா செயற்திட்டம், அதை உங்களோட ஜிபிட்டை வந்து பெற்றுக்கொள்ளுங்கோ. அதே நேரம் அவருடன் கலந்துரையாடி கொள்ளுங்கோ. உங்களுக்கு வந்து தண்டஸ்ட்ரோம் அஸ்மா வந்தா என்ன செய்யணும் மண்டத்தையும் நீங்கள் அவருடன் கலந்துரையாடி கொண்டால் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் மண்டதை பற்றிய அறிவு உங்களுக்கு தெரிய வரும். அதே நேரம் நான் சொன்ன உங்களுக்கு சில செயலி மூலம் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு கூறலை பெற்றுக்கொள்ளலாம் என்று, அந்த எதிர்ப்பு கூறப்பட்ட நாட்கள்ல வந்து நீங்கள் உங்கள் கதவு ஜன்னல்களை எல்லாம் பூட்டி நீங்க வீட்டுக்குள்ள உள்ளுக்கு இருக்கிறது வந்து உண்மையில நல்லது. நீங்கள் அந்த நோய்க்கு அதிகமாக தாக்கப்படுவீர்கள் என்று உணர்வீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த நாளில வந்து வீட்டுக்குள்ள இருப்பது நல்லது. அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது அறிகுறி உங்களுக்கு ஏற்படுகிறதா என்பதையும் அவதானமாக இருப்பதும் மிக நல்லது. அதே நேரம் உங்களுடைய ஹே ஃபீவர் சிம்டம்ஸ், அதாவது ஹே ஃபீவருக்குரிய அறிகுறி இருக்குமாயின் அதற்குரிய சிகிச்சையை பெற்று அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமும் இந்த தண்டஸ்ட்ரோம் அஸ்மா ஆபத்தில் இருந்து தவித்துக் கொள்ளலாம். அதே நேரம் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் அவசர நிலைக்காக அஸ்மா முதலுதவி மருந்து என்று சொல்லக்கூடிய சல்பியூட்டமால், அதாவது ப்ளூ பஃபர், அதை வந்து நீங்க வீட்டில வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நீங்கள் மருந்தகத்திடம் சென்று, அதாவது பார்மசிஸ்டிடம் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு வந்து மருத்துவருடைய சீட்டு தேவையில்லை. இதன் விலை $8-$10 ஆகும். இதை நீங்க எப்பவுமே கையில இந்த நாட்கள்ல வச்சிருந்து இருந்தீங்க என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி, அதாவது நான் முன் சொன்ன மாதிரி ஒரு இருமலோ அல்லது வந்து மூச்செடுக்கலாத ஒரு தன்மையோ அல்லது நெஞ்சில ஒரு இறுக்கமான உணர்வு ஏற்படும் பொழுது நீங்கள் இந்த பஃபரை உபயோகித்துக் கொள்ளலாம்.
இதுவரை தண்டஸ்ட்ரோம் அஸ்மாவுக்கான அறிகுறி ஒருவருக்கு ஏற்பட்டு அது தீவிர நிலையை அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் டாக்டர்.
தீவிர நிலை என்று சொல்லிருக்கல வந்து உங்களால மூச்செடுக்க முடியாத ஒரு நிலை, அதாவது வந்து நீங்கள் மூச்சை இழுத்து விடும்பொழுது உங்களால் போதிய அளவு சுவாசிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். அதே நேரம் ஒரு வார்த்தையை உங்களால் முழுமையாக உச்சரிக்க முடியாத நிலை ஏற்படும். உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் அவர்களால் உங்களை உணர முடியும். உங்களுடைய உதடுகள் கூட நீல நிறத்தை அடைய முடியும். இந்த அறிகுறிகள் இருக்கப்படுமெனில் நீங்கள் வந்து உடனடியாக 3-0 இலக்கத்தை அணுகி அவசர உதவியை நாடவும், அதாவது நீங்கள் ஆம்புலன்ஸை கால் பண்ணவும் அதே நேரம் அருகிலுள்ள எமர்ஜென்சி நிலையத்துக்கு சென்று உங்களுக்குரிய மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளவும்.
சரி டாக்டர், இந்த தண்டஸ்ட்ரோம் அஸ்மா புலம்பெயர் பின்னணி கொண்ட, அதாவது எங்களை போன்ற புலம்பெயர் பின்னணி கொண்டவர்களை அதிகம் தாக்குகின்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கின்றனவா?
உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ரேணுகா, கடந்த 2016 இடம்பெற்ற தண்டஸ்ட்ரோம் அஸ்மா தாக்குதலுக்கு சுமார் 1400 பேர் நாடெங்கிலும் பாதிக்கப்பட்டனர். அது மாத்திரமல்ல, மெல்பர்னில் 10 பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதில் 6 பேர் இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள். இதற்கு காரணம் அஸ்மா ஆஸ்திரேலியா என்னுடைய தகவலின்படி எங்களுடைய சமூகத்தில் இந்த நோயை பற்றிய உள்ள அறியாமை, அதாவது விழிப்புணர்வு இல்லாமையே முதல் காரணம். அதே நேரம் இதை பற்றிய நோயை அவர்களுடைய மருத்துவருடன் கலந்தாலோசிக்காமையும் அடுத்த காரணமாக அறியப்படுகின்றது. ஆகவே எமது தமிழ் உறவுகள் எல்லாரும், உங்களுக்கு தண்டஸ்ட்ரோம் அஸ்மா வருவதற்குரிய ரிஸ்க் எவ்வளவு என்றதை உங்களுடைய மருத்துவருடன் அணுகி அதற்கேத்த உதவியை பெற்றுக் கொள்ளவும்.
நிறைவாக டாக்டர், தண்டஸ்ட்ரோம் அஸ்மா பற்றின மேலதிக விவரங்களை நாங்கள் அங்கே பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட இந்த போலன் அவை எப்போது அதிகம் காணப்படும், அந்த எச்சரிக்கைக்கேற்ப நாங்கள் எங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு அந்த விவரங்களை அங்கே பெறலாம் என்று சொல்லுங்கள். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஆப் செயலி போன்றவற்றை அங்கே பெற்றுக் கொள்ளலாம், மேலதிக விவரங்களை அங்கே பெற்றுக் கொள்ளலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
asthmaaustralia.org.au, melbournepoland.com.au, மெல்பர்ன் மகரந்தமணி மொபைல் ஃப்ரீ ஆப், polandfocus.com.au மூலம் இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரம் எப்படி நிவாரணியை பாவிப்பது என்றது, அதாவது இன்ஹேலரை எப்படி பாவிப்பது என்பதை நீங்கள் asthmaaustralia.org.au வின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம்.
மிக்க நன்றி டாக்டர் ஷர்மிளா, தண்டஸ்ட்ரோம் அஸ்மா தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.